உலகம் யாவையும்
இலக்கிய நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகன் என்கின்ற சொல் வழக்கு பலகாலமாக உள்ளது. இதற்கான காரணம் பல்வேறு இருக்கின்றன என்றாலும் நாம் தொல்காப்பியத்திற்குள் செல்ல வேண்டும். அங்கு பொருள் இலக்கியம் என்று ஒன்று உண்டு. அந்த பொருளை அகப்பொருள் புறப்பொருள் என்று பிரிப்பார்கள். அகப்பொருளை மூன்றாக பிரித்து முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று பிரிப்பார்கள். அந்த முதற்பொருளை இரண்டாக பிரித்தால் நிலம் பொழுது என்று வரும். நிலத்தை ஐந்து நிலமாக பிரிப்பார்கள். பொழுதையோ இரண்டாக பிரிப்பார்கள். அதில் ஒன்று சிறு பொழுது, மற்றொன்று பெரும் பொழுது. சிறு பொழுது என்பது ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றது. காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை என. காலை என்பது காலை 6 முதல் 10 மணி வரையும், நண்பகல் என்பது காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையும், ஏற்பாடு என்பது பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையும், மாலை என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையும், யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரையும், வைகறை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரையாகும். இந்த காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை என்பன சிறு பொழுது. பெரும் பொழுது என்பது கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம் என்பனவாம். கார்காலம் என்பது மழைக்காலம், ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் என்பதோ ஐப்பசி கார்த்திகை. முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி, இளவேனிற்காலம் சித்திரை வைகாசி, முதுவேனிற்காலம் ஆணி ஆடி என்பன. நாம் முன்பு பார்த்தது போன்று நிலத்தை ஐந்து வகையாக பிரித்தார்கள் என்று சொன்னோம் அல்லவா. அந்த நிலமானவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன. குறிஞ்சி நிலத்திற்கான விலங்குகள் புலி, கரடி, சிங்கம். முல்லை நிலத்திற்கு முயல், மான், புலி. மருதத்திற்கோ எருமை, நீர், நாய். நெய்தலுக்கோ முதலை, சுறா. பாலை என்பதற்கோ வலியிழந்த யானை. இதற்கான பறவைகளும் தொல்காப்பியத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அவை குறிஞ்சிக்கான பறவைகள் கிளி, மயில். முல்லைக்கான பறவைகள் காட்டுக்கோழி, மயில். மருதத்திற்கான பறவைகள் நாரை, அன்னம், நீர்கோழி. நெய்தலுக்கோ கடற்காகம், பாலைக்கோ புறா, பருந்து. இவ்வளவு தெளிவாக பிரித்த இவர்கள் தெய்வத்தை கொண்டு வரும் பொழுதுதான் ஒரு விந்தை வருகின்றது. ஐவகை நிலங்களில் குறிஞ்சி என்பது மலையும், மலையை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும், காடு சார்ந்த இடமும், மருதம் என்பது வயலும், வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்பது கடலும், கடல் சார்ந்த இடமும், பாலை என்பது சுரமும், சுரம் சார்ந்த இடமும் ஆகும். தமிழர்களின் ஐந்து துணைகளுக்குமான கடவுள்கள், வழிபாட்டு முறைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இவைகளே ஐந்திணைகள், திணை கடவுள்கள் பற்றி தொல்காப்பியம் மாயோன் மேய காடுரை உலகமும், செய்யோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லியே முறையான் சொல்லவும் படுமே என்கின்றது. இதில் பாலை திணை தவிர்த்து நான்கு திணை கடவுள்கள் பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் பாலை என்பது தனி நிலமல்ல. குறிஞ்சியும் முல்லையும் மழையில்லாமல் காய்ந்து போன நிலமே பாலை எனப்படும். எனினும் பாலைக்கு தெய்வம் உண்டு. ஒவ்வொரு திணை மக்களும் ஒவ்வொரு கடவுளை வழிபட்டனர். அவையே மாயோன், சேயோன், வேந்தன், வருணன், கொற்றவை ஆகின. ஐந்திணை மக்களின் வழிபாட்டு முறையை விரிவாக பார்ப்போம். முருகன். ஐந்து வகை தமிழர் திணைகளுள் இது முதன்மையானது. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனப்படும். குறிஞ்சி திணையில் வாழ்ந்த மக்கள் குன்றக்குறவர் ஆவர். இவர்கள் ஐவனம், திணை முதலிய தானியங்களை பயிரிட்டு வாழ்ந்தவர்கள். குறிஞ்சி நிலத்தின் கடவுள் முருகு. முருகுக்கு நெடுவேள், சேய் என்ற பெயர்களும் உண்டு. முருகுவை சேயோன் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். மலையே முருகு வீற்றிருக்கும் இடமாகும். குறிஞ்சி நிலத்தில் செந்திணையை நீரோடு கலந்து தூவி வழிபடும் முறை இருந்தது. இது வேலோன் வெறியாடிய சடங்கு எனப்படும். இது இளம்பெண்ணை பற்றிய முருகனை விலக்கிட வேண்டி நடத்தும் ஒரு நிகழ்வாகும். இது புராதன சமயம் சார்ந்தது. முருகையே பிற்காலத்தில் முருகன் என்று அழைத்தனர். மலையில் உறைந்திருந்து இன்றளவிற்கும் மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் புரியும் தெய்வமாக போற்றப்படுகின்றார். அடுத்து வருபவர் திருமால். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. இது குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடைப்பட்ட நிலம். இங்கு வாழ்ந்த மக்கள் இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களின் உணவாக வரகு, சாமை இருந்தது. முல்லை நில மக்கள் மால் எனப்படும் திருமாலை தங்கள் கடவுளாக வழிபட்டனர். திருமாலை மாயோன் என்று குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர். திருமால் நீலமேனி போன்றவர் என்றும், கரிய மலர் போன்றவர் என்றும், கார்மேகம், காரிருள், கடல் போன்றவர் என்றும் சொல்லப்படுகின்றார். சங்க இலக்கியங்கள் ஒளிரும் திருமேனி உடையவர் என்று குறிப்பிடுகின்றன. திருமாலை கண்ணன் என்றும் அழைக்கின்றனர். ஆடு மாடு மேய்த்தல் முல்லை நில மக்கள் தொழில். முல்லை நில மக்களின் ஒருவராக பிறந்தவரே கண்ணன். முல்லை நில மக்களுக்கு வரும் துன்பங்களை போக்கி அவர்களை காப்பாற்றியவரே கண்ணன் என்று சொல்லப்படுகின்றார். இந்திரன் என்பவரோ வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்கின்ற நிலத்திற்குரியவர். மருத நில மக்களின் இறைவன் இந்திரன், வேந்தன் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். இந்திரன் என்ற சொல்லுக்கு வேத கடவுளரின் தலைவன் என்று பொருள். போருக்கு செல்லும் முன்னர் இந்திரனையே மருத நில மக்கள் வணங்கினர். இந்திரன் பொன் இடியை ஆயுதமாக கொண்டவர். இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம். வஜ்ரம் என்றால் இடி என்கின்ற பொருளும் உண்டு. இந்திரன் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவன். சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா பற்றி தெளிவாக விரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர், உழத்தியர், கடையர், கடைசியர், ஊரான், மகிழான், கமலர் போன்றோர் மருத நில மக்கள் ஆவர். வேளாண்மையே மருத நில மக்களின் தொழில். வருணன் என்பவர் கடலும் கடல் சார்ந்த நிலத்தின் நெய்தலின் தலைவன். சேர்ப்பன், நுழைச்சி, நுழையர், பரதவர், பரத்தியர் நெய்தல் நிலத்து மக்கள் ஆவர். நெய்தல் நில மக்களின் கடவுள் வருணன். வருணன் ஆகாயத்தை குறிப்பவர். வருணன் மேகம், மழை, ஆறு, கடல் என நீர்நிலைகளுடன் தொடர்பு கொண்ட நீர்க்கடவுள் ஆவர். உலகம் முழுவதும் பறந்து இருப்பவர், உலகத்தையே ஆள்பவர் என்று அழைக்கப்படுவதும் உண்டு. நெய்தல் நில மக்கள் முத்துக்களையும் வலம்புரி சங்குகளையும் காணிக்கையாக செலுத்தி தங்கள் கடல் தெய்வத்தை வழிபட்டனர். சிலப்பதிகாரத்தில் மாதவி கோபலன் அல்லாத வேறொருவனை தான் காதல் கொண்டது போல் பாடியதை மன்னிக்க வேண்டி கடல் தெய்வமான வருணனை வழிபடுகின்றாள். கொற்றவை. முல்லையும் குறிஞ்சியும் முறையே திரிந்து கதிரவன் வெமையால் எங்கும் வளமை தீந்து போன நிலமே பாலை. விடலை, காழை, மறவர், மரத்தியர் பாலை நிலத்து மக்கள். பாலை நிலத்தின் கடவுள் கொற்றவை. கொற்றவைக்கு அவரை, துவரை, எள்ளுருண்டை, இறைச்சி முதலியன படைக்கப்படும். கொற்றவை பவனி வரும் பொழுது புல்லாங்குழல் இசைக்கப்படும். பாலை நில மக்கள் தாங்கள் போருக்கு செல்லும் முன்னர் போரில் வெற்றி அடைய தங்கள் தெய்வத்தை வழிபடுபவர்கள். ஐந்திணை கடவுள்கள் போற்றும் விழாக்கள். கார்த்திகை மாதத்தில் முருகனும், ஆவணி திருவோணத்தில் இந்திரனும், சித்திரை விழாவில் இந்திரனும், மாசி மகத்தில் வருணனும், புரட்டாசி திருவோணத்தில் குற்றவையும் என கொண்டாடப்படுகின்றனர். அன்பர்களே, இனி வரும் 5 வாரங்கள் நாம் கந்தபுராணம் கேட்டு மகிழ்வோம். கந்தபுராணத்தில் வரும் சில சில பாடல்களை வாரியார் சுவாமிகள் மிக அருமையாக விளக்குகின்றார்கள். இதை கேட்டு நாம் மகிழ்வோம். உங்கள் கருத்துக்களை எம்மை 0213739879 என்கின்ற எண்ணில் தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
கைத்தலம் நிறை கண்ணே அப்பெம்மோடவல் பொறி கப்பிய கரிமுகனடி வேணி கட்டிடும் அடியவர் புத்தியூரை பவகம் என வினை கடிதேகம் மத்தம் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு தீரல் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புலல்வானை மட்டவி மலர்வோடு பணியேறே உத்தமிழடைவினை முற்படுகிறீரனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனூரை ராதம் அச்சாதி பொடி செய்த அதிதீரம் அத்துயரது கோடு சுத்திரமணிபடும் அப்புனமத நிடை இபமாகி அக்குற மகளுடன கிரி முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெரும் வடிவாகியே வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங் கருணையினாலே கந்தபுராணத்திலே முருகவேள் திருவவதாரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். புராணங்கள் 18, சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, சூரிய புராணம் 1, அக்னி புராணம் 1, ஆக புராணங்கள் 18. புராணம் என்ற சொல்லுக்கு பழமை என்பது பொருள். புராதனம் என்ற சொல் புராணம் என்றாயிற்று. சிவபுராணம் என்பார் மணிவாசகர். புராணம் வேண்டுமா என்ற வினா எழும். கடியாரம் பழுதுபடுமானால் அதை பழுது பார்க்கின்றவர் பூதக்கண்ணாடி போட்டு பார்ப்பார். கடியாரத்திலே உள்ள சிறிய சிறிய சக்கரங்களை பெரிசு பண்ணி காட்டுவது பூத கண்ணாடி. அதுபோலே வேதத்திலே உள்ள நுட்பமான தர்மங்களை விரித்து காட்டுவது புராணம். தர்மம் சரா என்று வேதம் சொல்லுது. அந்த ஒரே ஒரு அறத்தை விரித்து காட்டுவது மகாபாரதம். சத்தியம் பதா என்று வேதம் சொல்லு, சத்தியத்தை பேசு. இந்த ஒன்றே ஒன்றை விரித்து சொல்வது அரிச்சந்திர புராணம். ஆகவே புராணங்கள் இன்றியமையாதது. அதில் கந்த புராணம் மிகச் சிறந்தது. 18 புராணங்களையும் வியாச பகவான் பாடி அருளினார். 18 புராணங்களுடைய கிரந்த எண்ணிக்கை 400,000. அதில் கந்த புராணம் மட்டும் 100,000. அதிலே சங்கர சம்மிதியிலே சிவரகசிய கண்டத்திலே உள்ள 6 காண்டங்களை கச்சியப்பரு தமிழிலே மொழிபெயர்த்து அருளின. இறைவனே வந்து கனவிலே திகழ சக்கரம் என்று அடியெடுத்து கொடுக்க காஞ்சிபுரம் குமரகோட்டத்து அர்ச்சகராகிய கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் வடமொழியும் தென்மொழியும் கரை கண்டவர். ஒவ்வொரு நாளும் பாடல்களை பாடி எம்பெருமான் திருவடியிலே வைக்க ஆண்டவனை திருத்தினார் கந்தபுராணத்தில். எம்பெருமானுடைய கைப்பட்ட நூல் கந்தபுராணம். தொண்டை நாட்டிலே பாலாறு மிக உயர்ந்தது. அந்த பாலாறு உற்பத்தியாவது நந்திமலை. அந்த நந்திமலையிலே மேகங்கள் வந்து மழை பொழிகிறது. மலை மேகம், மேகத்திலே வானவில் மழை பொழிகிறது. இதை எண்ணுகிறார் கச்சியப்பர். அந்த நந்தி மலை சிவபெருமானைப் போலே காட்சி அளிக்கின்றது. மேகம் வந்து கண்ணப்ப நாயனாராகவும் அந்த மழை பொழிவது கண்ணப்ப நாயனார் வாயிலிருந்து அந்த உமிழ்நீரை உமிழ்வது போல இருக்கிறதா கச்சியப்பர். பூட்டு கார்முகம் தன்னொடு புயல் வாய் ஊற்று தன் புனல் நந்தியம் பொறுப்பிடை உகுத்தல் மலை கரிய மேகம் வானவில். இதை பார்க்கிற போது கச்சியப்பருக்கு கண்ணப்ப நாயனார் ஞாபகம். பூட்டு கார்முகம் தன்னொடு பொழிகின்ற புயல்வாய் ஊட்டு தன் புனல் நந்தியம் பொறுப்பிடை ஊத்தல் வேட்டுவ குலத்திண்ணனார் மஞ்சனம் விமலர்க்கு ஆட்டுகின்றதோர் தனிச்செயலாகியது அன்றே உயர்ந்த கருத்தை நமக்கு உபதேசிக்கின்றார் கச்சி. கந்தபுராணத்தின் திறந்த கருத்து நன்றி மறந்தவன் அழிந்து விடுவான். இந்த ஒரே ஒரு தர்மத்தை விதித்து காட்டுவது கந்தபுராணம். என்னென்று கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. சூரவன்மனுக்கு எண்ணில்லாத வரங்களும் ஆக்கமும் ஊக்கமும் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி வழங்கினார் பரமேஸ்வரன். அந்த சிவபெருமானுடைய திருக்குமாரர் முருகப்பெருமான் வந்தபொழுது முருகா எல்லாம் உன் தந்தை கொடுத்த வாழ்வு என்று வணங்க வேண்டும். வரம் கொடுத்த வள்ளலின் மகனை எதிர்த்தான். சூரவன்மனை வேல் கொல்லவில்லை. அவன் நரன் மறந்த நன்றி அவனை கொன்றுவிட்டு ஒன்றொரு பயன் தனை உதவினோர் மனம் கண்டிட ஒரு வினை கருதி செய்வரேன் புந்தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. கந்தபுராணத்திலே ஒரு அருமையான திருவிருத்து. செய் நன்றி மறந்தவன் அழிந்து விடுவான். இந்த கந்தபுராணத்தை படிக்கின்றவர்கள் நன்றி மறக்க கூடாது. தினையளவு நன்றி செய்தாலும் பனையளவா நினைக்கும். உப்பிட்டவரை உள்ள நாள் வரைக்கும் நினைக்க வேண்டும். சூரபன்மன் அழிவுக்கு காரணம் நன்றி மறப்பர். தக்ஷ பிரஜாவினுடைய வழக்கை பெறுகிறதே பிரம்மதேவருடைய வலக்கை பெரிதிலே தட்ச பிரஜாபதி தோன்றினார். சிறந்த அறிவாளி தட்ச பிரஜாபதி. அவர் வேத ஆகமங்களெல்லாம் பயின்று தந்தையாரை வணங்கி கேட்டார் தெய்வங்களிலே சிறந்த தெய்வம் எதுன்னு. பிரம்மதேவர் சொன்னார் மகனே பரமேஸ்வரனுக்கு மேல தெய்வம் இல்லை சிவாத் பரதரம் நாச்சின்னு வேதம் சொல்லுகிறது. சிவனோடு ஒப்பார் தேடினும் இல்லை. சிவபெருமான் தான் எல்லா தெய்வங்களுக்கும் தலையாயவர். தலையாலே பரிதேலும் தலைவன் அவன். சிருஷ்டி தொழில் செய்கின்றவன் நான். இரட்சக தொழில் செய்கின்றவர் விஷ்ணு. சம்மார தொழில் செய்கின்றவர் உருத்திரன். இந்த மூவருக்கும் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். அதனால்தான் வேதத்திலே பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே என்று சொல்லு. சதுர்த்தம் நான்காவது கடவுள். பிரம்ம விஷ்ணு ருத்ராதீதம் ஏகமாசாஸ்யம் பகவந்தம் சிவம் என்பது உபநிடதம். பிரமன் திருமால் உதித்திரன் இந்த மூவருக்கும் அப்பாற்பட்டவர். மூவரும் அறிகிறர் யாவர்வற்று அறிவார் என்பது மணிவாசகர் வாக்கு. இந்த திரிமூர்த்திகளும் சிவசன்னிதியிலே திரிகின்ற மூர்த்திகள். திரிமூர்த்திகள் பரமேஸ்வரனுக்கு ஒரு தொழிலும் கிடையாது. அவருடைய சன்னிதானத்தில் இந்த முத்தொழிலும் நடைபெறுகின்றன. ஒரு முதலாளி குளிர் சாதன அறையில் இருப்பார், கிளார்க் எல்லாம் வேலை செய்வார். அவர் சும்மா இருப்பார், இங்கே பம்பரமா வேலை நடக்கும். ஒரு கட்டடம் கட்டுகின்ற போது முதலாளி ஓரமா குடைபிடித்து நிற்பார், கொத்தாள் சித்தாள் எல்லாம் பம்பரமா சுத்தி வேலை செய்வார். அவர் நின்றா வேலை நடக்கும், அவர் நடந்தா வேலை நிற்கும். கடிகாரத்திலே எல்லா சக்கரங்களும் சுழன்று அசையும், ஒன்னே ஒண்ணு சுழலாது அசையாது. மெயின் ஸ்பிரிங் தான் ஆடாமல் எல்லா சக்கரங்களையும் மெயின் ஸ்பிரிங் ஆட்டுவது போல இறைவன் எல்லா தொழிலையும் தன் சன்னிதானத்திலே நடைபெறுமாறு செய்கின்றார். ஆகவே மகனே, சிவபெருமான் தான் சிறந்த தெய்வம் என்று பிரம்மதேவர் சொன்னார். தந்தையாரிடத்திலே ஸ்ரீ பஞ்சாட்சர உபதேசம் பெற்றுக் கொண்டு மானசரோவரத்திலே நீராடி நீராடி ஆயிரம் ஆண்டுகள் தவஞ்செய்தாரு தட்ச பிரஜாவை. சிவபெருமான் வெள்ளை விடையிலே தோன்றினார், உனக்கு என்ன வரம் வேணும்? அவருடைய அறிவு குறுக்கே சென்றது, நேரா போகல. எல்லாரும் என்னை வந்து வணங்க வேண்டும், பிறர் வணங்கினா இவனுக்கு என்ன லாபம்? நாம் மூவருக்கும் தேவருக்கும் தனிப்பெரும் தலைவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய பிறந்த நாள் விழாவை எல்லாரும் கொண்டாட வேண்டும். சென்ற சென்ற இடமெல்லாம் எனக்கு வரவேற்பு கிடைக்க வேண்டும். தேவரையை விட்டு பிரியாமல் இருக்க பராசக்தி எனக்கு மகளாகவும் நீ மாப்பிள்ளையமா வர வேண்டும் என்று வரங்கேட்டான். புத்தி நலம் கேட்க தெரியல. அவன் தியாக பெருமான் எல்லா வரங்களையும் அள்ளி வழங்கிவிட்டான். ஒரு புதிய நகரத்தை சிருஷ்டித்து தட்சபுரம் என்று பெயர் வைத்து வேதவல்லி என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு தேவரும் மூவரும் வணங்க பெருமிதமாக வாழ்கின்றான் தட்ச பிரஜாபதி. அவன் மனைவி வேதவல்லியோடு மாசி மகத்தன்று யமுனா நதியிலே நீராடச் சென்றான். அங்கே தாமரையிலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வலம்புரி சங்காக இருந்தார். அதை எடுத்தோடனே குழந்தையாக மாறியது. தாட்சாயணி என்று பெயரிட்டான். அம்பிகை இளமையிலேயே சிவலிங்கம் வைத்து சிவ வழிபாடு செய்கின்றார். வழிபாடு இன்றியமையாது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணலும் அது கண்டு அருள் செய்யானே. ஒரு மூன்று இதழோடு கூடிய வில்வத்தை இட்டு ருத்ரனு ஜலம் விட்டா பகவான் எல்லா நலங்களையும் அருள் புரிவான். அப்படி தாட்சாயணி சிவபூஜை செய்கின்றார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு சிவபெருமான் அந்தனராக வந்து அம்பாளுக்கு அருள் புரிந்தான். தட்ச பிரஜாபதி சுவாமியை வணங்கி, பெருமானே என் மகளை திருமணம் செய்து கொள், நல்லது. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருமண ஓலை அனுப்பினார். எல்லாம் அல்ல, சிவபெருமானுக்கும் என் குழந்தை தாட்சாயணிக்கும் திருமணம் நிகழும். எல்லாரும் வந்து திருமணத்தை சிறப்பித்து கொடுக்குமாறு வேண்டுகிறேன். இப்படிக்கு தட்ச பிரஜாபதி தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் பெரும் கூட்டம் மணவரையிலே மணமக்கள் எழுந்திருக்கின்றார்கள். தட்ச பிரஜாபதி அம்பிகையினுடைய கையை பிடித்து சுவாமியை கையில் வைத்து தாரை வார்க்கிறான். பிரஜாத்வாய அத்தம்மயம் இந்த பாணிக்கிற மந்திரத்தை சொல்லுகிறார்கள். அப்போ தட்ச பிரஜாபதி எண்ணினான், சுவாமி கை கீழே இருக்குது, என் கை மேலே இருக்குது. அப்ப சிவபெருமானை பார்க்கிற நான் தான் பெரியவன் என்று அகந்தை கொண்டார். எங்கே அகந்தை இருக்குமோ அங்கே இறைவன் இருக்க மாட்டான். அகங்காரம் உள்ளிடத்திலே கடவுளை காண முடியாது. சுவாமி மணவரையிலிருந்து மறைந்து விட்டார். நாலா பக்கங்களும் தேடினான். தேவாதி தேவனை அவனாலே தேட முடியுமா? உருத்திரு நாரணரு பிறமரு விண்ணோர் வேந்தரு உருகருடரு கந்தர்வரு இயக்கரு சித்தரு மருத்துவர் யோகியர் பூதர் மற்றும் உள்ள வானவர்கள் மனத்தால் தேடி கருத்தழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவே அவையும் காணுவோம் என்று வருத்தமுற்று புலம்ப நின்ற வஞ்சவெளியாயிருக்கிற எம்பெருமானை இவனாலே காண முடியுமா? திருமணம் அதோடு இடையிலே நின்றுவிட்டு அது ரொம்ப வருத்தம். இந்த சிவபெருமான் இப்படி பண்ணிட்டு பின்னே அம்பாள் பழையபடியே சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். இறைவன் வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்து தாட்சாயணியை கைலாசத்துக்கு அழைச்சு போய் தட்ச பிரஜாபதி வருத்தை என்னை கேட்டு அழைச்சுன்னு போகுது. சில காலத்துக்கு அப்பாலே அவன் மனைவி வேதவெல்லி சொன்னா குழந்தையை பார்த்து ஆறுதல் கூற வேண்டும். இவன் பிராட்டியாரை பார்ப்பதற்காக கைலாசம் போனான். மேலே இருக்க அங்கவஸ்தை இடுப்பிலே கட்டாமல் நான் சிவபெருமானுக்கு மாமனார் என்ற அகங்காரத்தோடு போனான். அங்கிருந்த பூதங்கள் தடுத்து நிறுத்திவிட்டு நான் சிவபெருமானுக்கு மாமனார் என்றா வாழனாரா காசினாரா ஆண்டவன் எங்கே நீ எங்கே. அந்த பூதங்கள் தடுத்த உடனே அவனுக்கு மிகுந்த சீற்றம் வந்துவிட்டு சிவபெருமானை பகைத்தான். ததீசி முதலாகிய முனிவர்கள் வந்து சொல்லி கொஞ்சம் கோபம் தணிஞ்சு பின்னே தட்ச பிரஜாபதிக்கு 50 பெண்கள் பிறந்தார்கள். 10 பெண்களை தர்மதேவதி கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 13 பெண்மணிகளை காசிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 10 13 போக 27 தையல்கள் சோமனுக்கு, 27 தையல், சந்திரனுக்கு 27, அஸ்வனி பரணி காத்தி. சண்டிதன் கடைசி மனைவியிடத்தில் அதிக பிரியமாக இருந்து மற்ற மனைவிகளை திரும்பி பார்க்காமல் உதாசீனம் செய்துவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் உள்ளம் வருந்தி தந்தையாரிடத்திலே வந்து முறையிட்டார்கள். அப்பா தனித்தனியா கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் ஆடு மாடு ஓட்டுகிற பவுண்டு மாதிரி ஒத்தருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, அவர் எங்களெல்லாம் திரும்பியே பார்க்கவில்லை, கடம்பட்டும் பட்னி கல்யாணாயின் சன்னியாசி. அவனை கோபம் மிகுந்து வந்து நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவுள்னு சாபம் உள்ள சந்திர பகவானுக்கு ஒவ்வொரு கலையாக தேய்கிறது. அவருடைய சட்டகர அறக்கடவுள் அங்கே போய் அபயம் புகுந்தான். இங்க வந்து போனா எனக்கு வேலை போகும், தோட்டத்து வழியா ஓடணும். இந்திரன் கிட்ட போன அவன் நடுங்கி ஒடுங்கி ஜன்னல் வழியா போன. பிரம்மதேவர்கிட்ட போன அங்கேயும் நடைபெறவில்லை. வைகுந்தம் போனான், பெருமாளும் கைய வச்சுட்டான். எங்க போனாலும் கை லாஸ், கைலாசத்துக்கு போனான்.
சிவ சிவ ஆர ஆர தேவா நமோ, சிவ சிவ ஆர ஆர தேவா நமோ, தரிசன பரகதி ஆனாய் நமோ, திசையினும் இசையினும் வாழ்வே நமோ, செஞ்சொல் சேரும் திருதரி கலவி மன்னாளா நமோ, திரிபுரம் ஏறி செய்த கோவே நமோ, ஜய ஜய ஆர தேவாசூராதீவர் தம்பிரானே.
தேவதேவா மகாதேவா கைலாசநாதா, காத்தருள வேண்டுமென்று திருவடியில விழுந்து வணங்கி அழுது தொழுதான் கருணை கடல் இறைவன். அடியிலே விழுந்த சந்திரனை மடியிலே வைக்கலாம், ஆண்டவன் முடியிலே வைத்தான். சிவபெருமானே அபயம் புகுந்தால் உயர்ந்த இடத்திலே வைப்பார், லிப்ட் மாதிரி வாழ்க்கை உயர்ந்து. இன்று முதல் நாளுக்கு ஒரு கலையாக வளரவும் தேயவும் இருப்பாய். அதனாலே பகவானுக்கு சந்திர மௌடி சந்திரசேகரன் ஆண்டருடைய கருணையை அது தெரிவிக்கின்றது. இதை அறிந்த தட்ச பிரஜாபதி மேலும் கோபத்தை அடைஞ்சான். குரங்குக்கு கள்ளு விட்டாவது. சிவன் ஒழிக யாகத்திலே சிவனுக்கு அவிப்பாகம் இல்லை என்று பரமேஸ்வரனை பகைத்து அவருடைய பெருமை அறியாமல் அகங்காரத்திலே மூழ்கினான். கங்கை கரையிலே கனகலம் என்ற இடத்திலே ஒரு வேள்வி தொடங்கினான். சிவபெருமானை விலக்கி எல்லா தேவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்போது கைலாயத்திலே தாட்சாயணி அம்மையார் இறைவனை வணங்கி பெருமானே என் தந்தையார் யாகம் செய்கின்றார், என் தங்கைமார்கள் எல்லாம் சென்று கலந்திருக்கிறார்கள், நானும் போகணும், பிறந்த விட்டு பாசம். தேவி உன்னை அழைக்கவில்லையே, அழையாத வீட்டுக்கு எப்படி போவது? இல்ல சுவாமி, போய் தரிசிக்கணும், நல்லது போயிட்டு. கமலினி அனிஞ்சிட்டே என்ற இரண்டு தோழிகளோடு விமானம் ஏறி தட்ச யஜ்ஞத்தை அம்பாள் அடைந்தாள். சகலலோக ஏகமாதா. பிராட்டியாரை கண்டவன் கனல் போதே, சீதி உன்னை அழைக்கவில்லையே, ஏன் வந்தாய்? உன் கணவன் பித்தன் பேயன் என்று சிவனிந்தை செய்தான். உடனே உன் யாகம் அழிய கழவன் என்று அம்பாள் சாபம் போட்டு இறைவனிடத்திலே வந்து விண்ணப்பித்தார்கள். பரமேஸ்வரனுடைய கோபாகினிலிருந்து அகோர வீரபதர் தோன்றினார். அம்பியினுடைய கோப கனலிலே பத்ரகாளி தோன்றினாள். அவருடைய ரோமத்திலிருந்து கோடி கோடி வீரர்கள், கோடி கோடி காளிகள் தோன்ற அத்தனை சேனைகளையும் அகோர வீரபத்ர சுவாமி நடத்தி கொண்டு தட்ச யஜ்ஞத்தை அழித்து விட்டார். பிரம்மாவுடைய தலையில குற்றினார். தக்கனுடைய தலையை வெட்டி அக்னியிலே இட்டு விட்டு தட்ச யாகம் அழிந்து விட்டு வேதவல்லி வந்து வருந்தி வேண்ட ஆட்டுத்தலையை ஒட்டி வச்சு பிழைக்க வைத்த ஆட்டுத்தலையோடு தட்ச பிரஜாபதி கைலாயத்திலே தவஞ்செய்கின்றார். ஒரு நாள் அம்பிகை பெருமானை தொழுது, சுவாமி பெண்களுக்கு நான்கு நிலை: மகள், சகோதரி, மனைவி, தாய். இதுல மனைவி ஸ்தானத்துக்கு ரொம்ப பெருமை. ஒருத்தி ஒருவனுக்கு மனைவியாக ஆனால்தான் ஒருவனுக்கு தாயாக ஆக முடியும். மகன் போனா உலகத்தில் உள்ள எல்லாரையும் மகனேன்னு சொல்லலாம். உடன் பிறந்தால் மறைந்து விட்டா எல்லாரையும் சகோதரனேன்னு சொல்லலாம். தந்தையார் மறைந்து விட்டால் எல்லாரையும் அப்பான்னு சொல்லலாம். கணவன் போனா அந்த ஸ்தானத்துக்கு ஆடில்லை. ஆகவே தேவரீரை நிந்தித்த தட்ச பிரஜாபதி மகள் என்று நான் இனி வாழமாட்டேன். அவன் வளர்த்த இந்த உடம்பையும் அவன் வெச்ச பேரையும் விட்டுவிட வேண்டும். தங்கள் அனுமதியை நாடி நிற்கின்றேன் என்றாள். தேவி நீ உத்தமி, பதிபக்தியிலே சிறந்தவள், அங்கனவே ஆகுக. உன்னை மகளாக பெறுவதற்கு இமராஜன் இமவான் நெடுங்காலம் தவஞ்செய்கின்றான். அங்கே பிறந்து பார்வதி என்ற நாமத்தோடு தவஞ்சி உனக்கு அருள் புரிகிறோம். அம்பாள் திருமேனி பூச்சூடம் போல கரைந்து விட்டு, எல்லாத்துக்கும் ஒரு ராஜா உண்டு. மரங்களுக்கு ராஜா அரசு, மிருகங்களுக்கு ராஜா சிம்மம், தேவராஜா, முனி ராஜா, பட்சி ராஜா, கஜராஜா, தியாகராஜா, நடராஜா, அப்படி மலைகளுக்கெல்லாம் ராஜா இமவன். அவன் 1000 ஆண்டு தேவியை மகளாக பெறுவதற்கு அரிய பெரிய தவஞ்செய்து மானசரவத்திலே சந்தியாவந்தனம் பண்ணுகின்ற பொழுது அடுக்கு தாமரையில் அம்பாள் பச்சை குழந்தையாக விளங்கினான். தொடுத்து உச்சி மூந்து முத்தம் கொடுத்து அவன் மனைவி பேர் மேனை. பர்வதராஜா மனைவி பேர் மேனை, பார்வதிக்கு வளர்ப்பு தாயார், முருகனுக்கு பாட்டி. இதை அருணகிரியார் சொன்னார். மேனை அறிவை புரிய பேரனும், மேனை அறிவைக்கு உரிய பேரனும், மதிக்கும் அவர் வீடு பெற வைத்தருள் உதாரக்காரனும், மதிக்கும் அவர் வீடு பெற வைத்தருள் உதாரக்காரனும், மேனைக்கு பேரன் என்று அருணகிரி பெருமான் சொல்ற. அந்த மேனை தாராட்டி சீராட்டி பார்வதி என்று பெயர் சூட்டி வளர்க்கின்றான். அந்த சின்னஞ்சிறுமியாகிய பார்வதி கங்கை கரையிலே லதா கிரகம் அமைத்து ஸ்படிகரிங்கம் வைத்து சிவபூஜை செய்கின்றாள். தேவியே ஓம் சிவாய நமே, ஓம் சிவலிங்காய நமே, ஓம் பவாய நமே, ஓம் பவலிங்காய நமே, ஓம் ஆத்மாய நமே, ஓம் ஆத்மலிங்காய நமே, ஓம் சத்பாய நமே, ஓம் சர்வலிங்காய நமே. ஒரு மந்திரம் ஒரு மந்திரத்தோடு ஒட்டக்கூட. இப்படி நீண்ட காலமாக தேவி தவஞ்செய்கின்றாள். அப்பொழுது பிரம்மகுமாரராகிய சனகாதி முனிவர்கள் நால்வர்களும் வேதம் புராணம் இதிகாசம் ஆகிய கதைகளெல்லாம் கற்றும் சிந்தையிலே சாந்தி உண்டாகி அந்த சனகாதி முனிவர்கள் கைலாய மலைக்கு வந்தார்கள். அங்கே சுவாமி கல்லாலின் கீழே தட்சிணாமூர்த்தமாக விளங்குகிறது. ஆண்டவனே, எத்தனை எத்தனை படித்தாலும் மனதிலே அமைதி வரவில்லை. அந்த மனோய மனோலய உண்டாக அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினர். சுவாமி வலக்கையினாலே சின்முத்திரையை காட்டினர். இந்த பெருவிரல் பதியை குறிக்கும், ஆள்காட்டு விரல் பசுவை குறிக்கும். பதி பசு பாசம் இரண்டும் ஒன்று சேரவன், அதான் சிவாத்வைதம். மாயாமலமாகிய அந்த ஆன்மாவுக்கு நலஞ்செய்கின்ற ஒன்றும் கண்மமலமும் ஆணவமலமும் ஆக மும்மலங்கள் நீங்கினால் ஜீவன் சிவனோடு ஒன்றுவன். அந்த சின்முத்திரையே சனகாதி முனிவருடைய காட்சி மோனத்தை உணர்த்தினார். எல்லாமாய் அல்லவமாய் இருந்ததென இருந்தபடி இருந்து காட்டினார். சனகாதி முனிவர் அப்படியே சிவயோகத்திலே அமர்ந்து விட்டார். அப்போது காசிவருக்கு மாயிடத்திலே பிறந்த சூரபன்மன், சிங்கமுகன், தாரகன், வீரமகேந்திர புரியிலே கொடிய ஆட்சி புரிகின்றார். அந்த சூரபன்மன் வஜ்ர யாக்கையை பெற்று 108 அண்டங்களையும் 108 கங்களாக ஆட்சி புரிகின்றார். அவருடைய அமைச்சன் வேறு தர்ம கோபன், தர்மத்தின் மேலே கோபிப்பான். அவன் எப்படி ஆட்சி புரிகின்றான் அதை அருணிநாத சுவாமிகள் தெரிவிக்கின்றார். நெறி தவறி அலறி மறி நடுவன் மகபதி மூடரி, நெறி தவறி அலறி மறி நடுவன் மகபதி மூடரி, நிதி பதி கரிய வனமாலி மறையபனிவர்கள் அலைய அரசுரிமை பூரி, நிறுதனூர மறையிலை விடுவோனே. அறநெறியிலே இருந்து நழுவி தர்மகோபனே, எல்லா தேவர்களையும் ஈர்த்து வாருங்கள். பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் வாயு குபேரன் அடுங்கி ஒடுங்கி வந்து நின்றார் சூரபன்மன். யார் நீ? என் பேர் அலரி. அலரின்னு ஒரு பேரா? பொழுதை அலறச் செய்கின்றவன் நான். அதிதி மகன், அதனால ஆதித்தன். சௌரியமாய் இருப்பதனால சூரியன். தினத்தை செய்வதனால தினகரன். ஓ, நாங்கள் எல்லாம் கீழே இருக்க சூரியனே நீ உன் மண்டலத்திலே போகக்கூட. கீழே கோபுரத்தண்டே மண்டலத்தை விட்டு இறங்கி வேற்று இடுப்பில கட்டி நடந்து போகும். எங்கள் மேலே நீலகிரி வெயில் மாதிரி குளிர்ச்சியா படும். சூரிய உஷ்ணமே இருக்கக்கூட. உன் மண்டலம் போன உடனே மேலண்ட போனோடனே மண்டலத்தில் யாருங்கே என வெளியே உருட்சி உதச்சி அனுப்பு. இல்ல நானே போறேன். போ. நீ யாரு? மதி அப்படின்னு சந்திர பகவான். பேரை மட்டும் சொல்லு, இன்னமா உங்களுக்கு எல்லாம் பட்டம் சந்திரன். ஏன் தேய்ந்திருக்கிறாய் மாமனார் சாவம்? இனிமேலு இந்த ஊர்ல வளரவும் தேயவும் இருக்கக்கூட. எங்க குழந்தைகள் சந்திரா வாண்ணா வந்து விளையாடும். போலே, நீ யாரு? நடுவன். நடுவன் ஒரு பேர. நடுநிலை தவறாதவன். நான் ஆதித்தன் மகன். எல்லாத்தையும் அடக்குவதனால யமன். உடம்பு வேறு உயிர் வேறு கூறுபடுத்துவதனால கூற்றுவன். அந்தத்தை செய்வதனால அந்தகன். ஓ, யமப்பயலானி. இனிமேல் இந்த ஊர்ல எந்த உயிரையும் பற்றக்கூடாது. நீ காலங்காட்டு மணி அடிக்கணும். யாரங்கே இந்த யமப்பயலை உதச்சி வெளியே அனுப்பு. நானே போறேன். போ. நீ யாரு? மகபதி. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திர பகவான். இப்போது காய்கறிகள் நிறைய கிடைக்கல, மீன்லதான் வைட்டமின் ஏ பி சி டி எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் மீன் சுமந்து கொட்டுங்கள். வான் சுமந்த தேவர்கள் கடல்ல வலை வீசி மீன் சுமந்தார், உடம்பெல்லாம் நாறிவிட்டு. விடு இன்னொருத்தர், நீ யாரு? முளரி. முளரின்னு ஒரு பேரா? நான் அக்னி பகவான், எனக்கு ரெண்டு தலை ஏழு கை. விளக்கிலே இருந்து எரிவிப்பேன், அடுப்பில இருந்து பக்குவம் பண்ணுவேன். இனிமேலுக்கு இந்த ஊர்ல எண்ணெய் விடாமலே விளக்கு எரியணும், விறகு வைக்காமலே அடுப்பு எரியும். நாங்க எதை சாப்பிட்டாலும் ஜாடர அக்னி கரையணும். அக்னி போவழி விடு. நீ யாரு? நான் உங்களவன் நிதி. ஓ, உனக்கு அதிகமான கஷ்டமான வேலை கொடுக்கூடாது, வேட்டி துவச்சு போடு, எண்ணெய் தேய்ச்சி விடு. நீ யாரு? நான் குபேரன் நிதிபதி. இப்ப நாணயங்கள் எல்லாம் அதிகமாக கிடைப்பதில்லை, தங்க நாணயம் வெள்ளி நாணயத்தை மாற்றிக்கும். நீ யாரு? நான் உங்க பாட்டனர். ஓ, பாட்டன். உங்க அப்பா காசிவர். காசிவருக்கு அப்பா மரீசி. மரீசிக்கு அப்பா நான் பிரம்மதேவர். ஓ, கடினமான வேலை கொடுக்கல, வீடு விழா பஞ்சாங்கம் சொல்லு. பிரம்மதேவர் வீடு விழா போய் பஞ்சாங்கம் சொல்லு. நீ யாரு? பாட்டனாருக்கு அப்பா நான் கொள்ளு பாட்டன் விஷ்ணு. அப்படியான எல்லாருக்கும் வரம் கொடு, வீடு விழா போய் பெருமாள் வரம் கேட்டு கொடு. காலையிலே வீரமகேந்திரபுரம் தென்கடலிலே இவர்களுக்கு தொழில். உச்சி நேரத்திலே மாயமாபுரத்திலே தாரகனிடத்திலே தொழில். மாலை நேரத்திலே வடகடலிலே ஆசூர் நகரத்திலே சிங்கமுகனிடத்திலே பணி. காலை தென்கடல், மாலை வடகடல், உச்சி பொழுது மாயமாபுரம். இப்படி அலைந்து திரிந்து உழன்று நொந்து வெந்து நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி முளறி நிதி நிதிபதி கரியவனமாடி இளவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை புரி நிறுத நுரமர அகிலை விடுவோ நீ. திருச்செந்தூர் திருப்பு. அகாரணமாக தேவர்களை சிறையிட்டான், தேவ மாதர்களையும் தேவர்களையும். அலம்பாத ஏதத்திலே உப்பில்லாத கஞ்சியை விட்டு குடி. அவன் கையகால ஒடி, என் தலையில ஒடி இடி. தேவர்கள் படுகிற துன்பத்துக்கு எல்லை கிடையாது. ராட்சச மூட்டை பூச்சி நெல்லிக்காய் பிரமாணம் வந்து கீழ கடிக்கும். அதற்கு மேலே நெல்லிக்காய் அளவு கொசு வந்து கடி. நாங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களை ஒத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுகின்றவன் சூரவன். அவர் தேவர்களாலே துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம வீட்டிலே கொசு கடித்தா இடம் மாறி படுக்கலாம், சிறைச்சாலிலே கையிலையும் காலும் இறங்கி இடம் மாறி படுக்க முடியும். இந்திர பகவானுக்கு ஒரே மகன் ஜெயந்தன் சிறையில் இருந்து வேதனைப்படுகிறார். அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாத இந்திராதி தேவர்கள் சத்தியலோகத்தை பிரம்மாவிடத்திலே முறையிட்டார். பிரம்மதேவர் சொல்றார், நம் துன்பத்திற்கு காரணம் நம்முடைய வினையே தவிர இறைவன் அன்று. துன்பம் வர்றபோது தெய்வத்தை நொந்து கொள்ளக்கூடாது. சாமிக்கு வேண்டுதல் வேண்டாமை கிடையாது. ஆனால் சிலர் ஏழையாய் இருக்கிறார்கள், சில பேர் கோடீஸ்வரர்கள். இதற்கு காரணம் ஆண்டவனுடைய பட்சபாதம் என்று. ஒரு பள்ளி முதல்வர் மாணவர்களுக்கு ஒன்று போலவா மதிப்பெண் தருகிறார், நன்றாக எழுதியவனுக்கு மதிப்பெண் அதிகம் தருவார், நன்றாக எழுதாதவனுக்கு குறைவாக தரு. அந்த பள்ளி முதல்வருடைய பட்சபாதம் கேள்வித்தாள் இருக்குது, சென்னையிலே ஓடுகிற நதி எதுன்னு. கூவம்னு எழுதான, அவன் பண்ண பாவம் காவேரின்னு எழுதான். சென்னையில காவேரியா ஓடுகிறது. பிழையாக எழுதினவனுக்கு மார்க் இல்ல, ரிமார்க். நாம் செய்த பாவத்தினாலே இந்த துன்பம் நமக்கு நேர்ந்தது. சிவனந்தி செய்த தட்ச யஜ்ஞத்திலே கலந்து கொண்ட பாவம் இவரலும் இகலும் இன்றி எவர்க்கும் ஒரு பெற்றி தாகி அவர் அவர் வினைகள் நாடி அதன் படும் பயனை நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம். சில பேர் துன்பம் நேர்ந்த பொழுது ஆண்டவனே நான் பழனிக்கு வருகிறேனே, திருத்தணியில வந்து வழிபட்டேனே, எனக்கு இந்த துன்பத்தை நீர் கொடுத்தீரே, ஆண்டவன் ஏன் துன்பத்தை கொடுக்கின்றான்? துன்பத்து காரணம் நாம் செய்த வினை. மாம்பழம் அதிகம் உண்டவனுக்கு வயிற்று வலி வரும், விளக்கெண்ணெய் குடித்தவனுக்கு வயிற்று போக்கு வரும். ஆகையினாலே நாம் செய்த வினையை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவன் நடுநிலை தவறாதவர். எல்லாரும் போய் வைகுண்ட வாசனுக்கு முறையிடலாம் என்று வைகுண்டத்துக்கு போனார்கள். அங்கு எம்பெருமான் அரவணையிலே வீற்றிருக்கின்றான். ஆண்டவனே சூரபன்மனுடைய ஆட்சி கொடுமை தாங்க முடியவில்லை என்று முறையிட்டார். தேவர்களே, உமாதேவியார் இமாச்சலத்திலே தவஞ்செய்கின்றார்கள். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு சிவயோகத்தை உணர்த்துகின்றார். பார்வதி திருமணமான குமார சம்பவம் நிகழும், சூரசம்ஹாரம் நேரும். மற்றவர்கள் பானம் போட்டா 1-2 ஆகும், என் மகன் மன்மதன் பானம் போட்டா 2-1 ஆகும், கரும்பு வில்லு. அந்த மன்மதன் பானம் போட்டா 2-1 ஆகும், காலேஜிலேயோ கடற்கரையிலேயோ. அவன்தான் பெரிய வில்லாளி, அவனை அனுப்புங்கள் என்று நாராயணர் சொன்னார். பிரம்மதேவர் மன்மதனை அனுப்பி, தம்பி, சிவபெருமானுக்கு பஞ்ச பானங்களை இட்டு பார்வதியை மணக்குமாறு ஆசைய உண்டாக்கு. அவன் நடுங்கி போனான். சூறாவளி காற்றை இளவம் வஞ்சி எதிர்க்குமா? நான் எல்லாரையும் மயக்குவேன், பரமேஸ்வரனை மயக்க முடியாது என்று வருந்தினான். நீ போகிறாயா, சாபம் கொடுக்கட்டுமான், நின்றாலும் பிழை சென்றாலும் பிழை. நடுங்கி ஒடுங்கி பஞ்ச பானத்தோடு மன்மதன் கைலாய மலையை அணுகினான். ஆண்டவன் வேற 5 பானங்களை போட்டான். சுவாமி நெற்றி கண்ணை திறந்தார், சாம்பராகிவிட்டார். இதை அருணகிரியார் சொன்னார்.
திரிபுரமும் அதனுடலும் நீர் கண்டவன், திரிபுரமும் அதனுடலும் நீர் கண்ட தருண மழவிட்டய நடரா ஜனங்களும் திகழ அருணகிரி சொருபனாதி அந்த மங்கரியா நம சிவய காரணம் சுரந்தமுதமதை அருளியமையாளும் எந்தைதன் திகழுருவின் மகிழனது தாய் பயந்திடு முருவோ நீரிபுரம் மதனுடலும் நீர் கண்டவன்
எம்பெருமான் பார்த்தார் மன்மதன் சாம்பராகி. அந்த அருகிலே உள்ள ரதிக்கு அந்த நெருப்பு ஐசாயிருந்து மன்மதனை தகித்தது ரதிக்கு அருள் புரிந்து. இதுபோல பூனை தன் குழந்தைகளை தூக்கும், அந்த பல்லு மெத்துனு, அதே பல்லு எலிய பிடிக்கிற போது கடினமாயிரு. ஆண்டவனுடைய அந்த நெற்றிக்கண் அனல் ரதிக்கு அருள் புரிந்து அவ கதறி அழுதாள். கணவனார் இறந்து போனா அந்த உடம்பை தொட்டு பெண்கள் அழுவார்கள், இங்கே பாடியே இல்லே பாடி அழ.
செம்பதுமை திருக்குமாரா தமியேனுக்கு ஆறுயிரே திருமால் மைந்தாம் ஸ்தம்பரனுக்கு ஒரு பகைவாம் கண்ணல் வரி சிலை பிடித்த தடக்கை வீரா அம்பவள திருமேனி அம்பவள திருமேனி
அயனாரும் உவப்புற்றாரோ. தம்பி போன தமையனுக்கு மகிழ்ச்சி பங்கு பிதியாது. அண்ணா மகிழ்ந்திருப்பார். கச்சியப்பர் வாக்கு தேனா தித்தி. அழகான தமிழ். போவென்றி உனை விடுத்த தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதி எழுப்ப மாட்டாரோ. போன்னு உன்னை பிடித்து தள்ளினார்களே, இப்ப ஒத்தனும் வரவில்லை. போவென்றி உனை விடுத்த தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதி எழுப்ப மாட்டாரோ. தாதை வலியல் என்பன் ஓவென்று நான் இங்கே அழுதிடவும் வந்திலனால் உறங்கினானும். உங்க அப்பா நாராயணன் எங்கே தூங்குறாரு? தேவென்று நெஞ்சிரத்தில் விதித்திருந்தால் அவரை எல்லாம் வெறுக்கலாமோ? அவளுக்கே நேரம் ஆக ஆக அறிவிலே தெளிவு வருகிறது. யாரை நோவது? உன் விதியைத்தானே நோகணும். கதறி பதறி அழுதாள். வானொலி வந்த ரதி பார்வதி கல்யாணத்திலே மன்மதன் உய்வு பெறுவான், பிழைத்து உனக்கு அன்பு செய்வான். மன்மதன் சாம்பலாக போனான். தேவர்கள் எல்லாம் கைலாய மலையிலே சென்று தேவதேவா மகாதேவா கைலாசநாதா என்று முறையிட்டார். ஆண்டவன் எல்லாரும் அழைத்து என்ன செய்யணும்? சுவாமி பார்வதியை திருமணம் செய்து குமார சம்பவம் நிகழ அருள் புரியவர். எம்பெருமான் கிழவேதியராக உமாதேவியாரை அடைந்து நீ சிவபெருமானை வேண்டி தவஞ்செய்கின்றாரே, சிவபெருமானை பற்றி உனக்கு தெரியாதா? ஆடை தோல் அவர் புலித்தோல் உடுத்திருப்பார். விடையேறுவது ஒரு வயசான எருது. அவர் வாழ்கின்ற இடம் மயானம். சிவபெருமான் மயானத்தில் இருப்பான். ஏன் எல்லா கட்சிக்காரனும் ஒத்து போறேன? அவர் அணிவது அரவம் பாம்பு, உண்பது நஞ்சி, அவரோடு வாழ்வது பேய்கள், அவர் பூசுவது சாம்பல். அம்பாளுக்கு சீற்றம் வந்து மறையவர் பெற்ற சாபம் நின்னையும் மயக்கூறாது. நீ சிவவேடம் புரிந்து சிவனை நெஞ்சிக்கிறாயே என்று வெகுண்டாள். சுவாமி காட்சி தந்தார். பர்வதராஜா அம்பாள் அழைத்து கொண்டு போய் தவக்கோலங்களைந்து மணக்கோலம் புரிந்தான். சப்த ரிஷிகள் வந்து மனம் பேசினார்கள். பார்வதிக்கும் பரமசிவத்துக்கும் திருமணம் ஆன நன்னாள் பங்குனி உத்தரம். இமாச்சலத்தில் தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் குழுவினார்கள்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க.